மதுரையிலிருந்து கணேஷ் பாபு அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை ரஜினிதா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இந்திய கிரிக்கெட்டுக்கு இப்படி ஒரு சோதனையா? இந்தியா ஆஸ்திரேலியா T20 உலக கோப்பை இறுதி ஆட்டம் 10 நிமிடங்களில் ஆரம்பம். 15 பேர் இந்திய அணியில், 5 பேர் வாந்தி பேதி என்று திடீரென்று படுத்து விட்டார்கள். போட்டி நடப்பதோ பாகிஸ்தான் கராச்சியில். அரையிறுதியில் பாகிஸ்தான் இந்தியாவிடம் தோற்ற கடுப்பில் இருந்தது. மொத்த பாகிஸ்தான் கூட்டமும் ஆஸ்திரேலியா பக்கம். ஆட்டத்தை நிறுத்துவது, கொஞ்சம் அவகாசம் கேட்பது என்றெல்லாம் முடியாத காரியம். ஒன்றும் யோசிக்கவே நேரமில்லை. யாராவது 2 பேரை சேர்த்துக் கொள்வது, இல்லை 10 பேராக ஆடுவது தவிர வேறு வழி இல்லை. அப்போதுதான் நானும் ஹாசனும் கவனித்தோம், நாங்கள் தான் இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ரஜினியும் பிபேக்கும் பெவிலியன் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அண்ணே வாங்க. ஹாசன் ரஜினியை அழைத்தார். விபரீத நிலைமையை சுருக்கமாக சொன்னார். நம்ம ஊர் சித்தர்கள் சமாதி போல் பல்சிஸ்தான்ல சில சூஃபிசனால் ஞானிகள் சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க போற வழியில இங்க வந்தா என்ன மாட்டி விடுறியே? நான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துதான் இருக்கேன், விளையாடுறதே இல்லையேப்பா என்றார். பிவேக்கை பார்த்து கேட்டார், நீ விளையாடி இருக்கியாப்பா? நான் சின்ன வயசுல கிட்டிப்போல் விளையாடி இருக்கேன் என்றார் பிபேக். வலுக்கட்டாயமாக இருவரையும் கேப்டனிடம் இழுத்து கொண்டு போனோம். கேப்டன் போனிக்கு கொஞ்சம் சந்தேகமும் நிறைய கவலைகளும் இருந்தன. ஆனாலும் ஹாசன் விடவில்லை. ரஜினியை காட்டி இவர் 1 ரன் எடுத்தா 100 ரன் எடுத்த மாதிரி, இவர் டீம்ல இருந்தால் இப்பவே ஜெயிச்ச மாதிரி என்றெல்லாம் சொல்லி சம்மதிக்க வைத்து விட்டார். கேப்டனுக்கும் வேறு வழியில்லை, அரைகுறையாய் தலையை ஆட்டி விட்டார். பிறகு என்ன? ஆஸ்திரேலிய கேப்டன், மேனேஜர், ICC பிரதிநிதி என்று ஓடி ஓடி சம்மதம் வாங்கிவிட்டோம். ஆஸ்திரேலியர்களுக்கு என்ன, ஏற்கனவே பேதி புடுங்கிய அணியில் 2 சோப்ராங்கிலையும் சேர்த்துக் கொண்டார்கள் என்று ஒரே சந்தோஷம். எது அணியிடம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டோம் என்ற பெயரும் ஆச்சு, ஆடாம ஜெயிச்சோமடா என்ற பெருமிதமும் ஆச்சு. இந்திய அணிக்கு எதுவுமே செட் ஆகவில்லை. பூவாத்தலையாவிலும் இந்தியா தோக்க, ஆஸ்திரேலியா பேட்டிங். ரஜினி டீமில் 11வது ஆள், பிபேக் 12th மேன் என்று களம் இறங்கியாகி விட்டது. கையில் கிடைத்த இந்திய அணியின் ஜெர்சியில் ஒன்றை ரஜினிக்கும் மற்றொன்றை பிபேக்கிற்கும் மாட்டிவிட்டோம். அதில் ரஜினி சிறிது கோமாளி போல் இருந்தார். ஆனாலும் அவர் அணிந்து கொண்டதாலோ என்னவோ அது ஒரு தனி ஸ்டைலாகவே தோன்றியது. ஃபீல்டிங் சமயத்தில் ரஜினி அடிக்கடி காணாமல் போய் கொண்டிருந்தார். பாக்கு போட போயிருப்பார் போல. அவரை சொல்லி குற்றமில்லை, போர் அடித்து போயிருப்பார். ஏனென்றால் ரஜினி பக்கம் பந்தே போகவில்லை. அவர் களத்தில் இருந்த நேரத்தில் கேப்டன் போனி அவரது மைதானத்தின் 2-3 வெவ்வேறு பகுதிகளில் மாற்றி மாற்றி நிறுத்தினார். ஏனோ ரஜினி இருந்த பக்கம் பந்து போகவே இல்லை. ஒரே ஒரு பந்து அவர் இருந்த திசையில் வந்தது, அவர் பார்த்ததும் வேறு திசையில் போய்விட்டது. அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு பதில் பிபேக் வந்து 2 கேட்சை கோட்டை விட்டார். கேப்டனுக்கு கோபம். என்னையும் ஹாசனையும் பார்த்து முறைத்தார். அவர் முறைப்பது தெரிந்ததும் நாங்கள் நைஸாக வேறு புறம் பார்த்து நின்று கொண்டோம். ஆஸ்திரேலியாவின் முதல் 2 பேட்ஸ்மேன் 10 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தனர். ஆனால் அதன் பிறகு இந்தியாவுக்கு கண்டம்தான். டிரிக்கெட் ஆண்டிங் 4-6 என்று விளாச ஆரம்பித்து விட்டார். 52 பந்துகளில் 129 ரன் சாகடித்து விட்டார். கடைசியில் ஆஸ்திரேலியா 20 ஓவரில் 227க்கு 6 விக்கெட் என்று முடித்துக் கொண்டது. T20 இறுதி ஆட்டங்களில் இது ஒரு ரெக்கார்ட் என்றார்கள். இந்தியர்கள் ஆட ஆரம்பித்தனர். பாருங்கள், இந்திய கிரிக்கெட் அணியினர் எப்போதும் திகில் பெரியர்கள். மொத்தம் 10 ரன் எடுக்க சொல்லுங்கள், அப்போது கூட 8 விக்கெட்டுக்கு 8 ரன், 9 விக்கெட்டுக்கு 9 ரன் என்று ஆடி கடைசி பந்தில் தான் ஜெயிப்பார்கள். இன்றும் அப்படித்தான் ஆட்டம் போய்கொண்டிருந்தது. 13 ரன்னுக்கு 2 விக்கெட் போய்விட்டது. அதன் பிறகு வந்த வண்டுல்கர் அவருடைய அபார பாணியில் ஆடி 42 பந்தில் 61 ரன் கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஒரு அற்புத ஃபீல்டிங்கில் ரன் அவுட் ஆகி விட்டார். ஆஸ்திரேலியர்கள் வெறி பிடித்தது போல ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தார்கள். கேப்டன் போனியும் ஒரு அற்புத கேட்சிற்கு 28 பந்தில் 47 ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார். மறுபடியும் ஒரு ரட்சகன் ஹாசன் ரூபத்தில் வந்தார். அவருக்கு சும்மாவா பெயர் வைத்திருக்கிறார்கள், உலக மகா மட்டையாளர் என்று. மறுபக்கத்தில் விக்கெட்டுகள் போய்கொண்டிருந்தன. ஆனாலும் ஹாசன் அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தார். அதிகம் வளர்த்துவானேன், கடைசி ஓவர் இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்கள் என்ற நிலை. ஹாசன் 55 பந்துகளில் 82 ரன். மறுபக்கத்தில் நான் ரன் ஏதும் இல்லை, நான் ரன் அடிப்பேன் என்று யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஹாசன் அடிக்க என்னால் முடிந்தது ஓடி ஓடி ஹாசனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருந்தேன். 18 ரன் 6 பந்து ஹாசன் பேட்டிங். ராக்மெத் கடைசி ஓவர் வீச வந்தார். முதல் 3 பந்துகள் ராட்சச பந்துகள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மீதி 3 பந்துகள் 18 ரன் வேண்டும். அரங்கத்தில் அனைவரின் இரத்த கொதிப்பு எகிரி இருந்தது. அவனவன் நகத்தை கடித்து நகத்தை கடித்து யாருடைய விரலிலும் நகமே இல்லை. வெளியிலிருந்து யாராவது வந்து அவருடைய விரலை கடன் வாங்கி நகம் கடித்தால்தான் உண்டு. ஒன்று இந்தியா தோற்கும், இல்லை என்றால் ஹாசன் 3 சிக்சர்கள் அடித்து தன் சதம் எடுப்பார், இந்தியா வெல்லும் என்றுதான் மொத்த அரங்கமுமே எதிர்பார்த்தது. இந்தியாவிற்கு இனி வேறு மார்க்கம் இல்லை. 4வது பந்தும் ஆக்ரோஷமாகவே வந்தது. ஆனால் ஹாசன் மிக நளினமாக ஒரு பிளிக் செய்ய ஒரு அபார அழகு சிக்ஸ். ஹாசன் பந்தை அடிக்கிறாரா அல்லது அவரது மட்டை பந்துடன் சரசம் செய்ததா? அப்படி ஒரு நளினம், அப்படி ஒரு தீர்மானம். 2 பந்து 12 ரன், 5வது பந்து யார்கர், அதையும் ஹாசன் தூக்கி அடிக்க பந்து பவுண்டரி கோட்டுக்கு மேல் சிக்ஸராக போயிருக்கும். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 14 அடி உயரம் பாய்ந்த டோனலி அதை கேட்சாக பிடித்து விட்டார். ஒரு கணம் அந்த ஆச்சரியத்தில் அரங்கமே நிசப்தமாயிருக்க அடுத்த கணம் விண்ணதிர்ந்தது. ஸ்கோர் இந்தியா 9 விக்கெட் இழப்புக்கு 216 ரன், மீதம் 1 பந்து 12 ரன். ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவ ராக்மித்தையும் டோனலியையும் 4 பேர் வானில் தூக்க தாங்கள்தான் உலக சாம்பியன் என்று ஆஸ்திரேலியர்கள் கொண்டாட துவங்கிவிட்டனர். ஆஸ்திரேலியர்களை விட இந்தியா தோற்றது என்று மொத்த பாகிஸ்தானும் கொண்டாடத் தொடங்கியது. அப்போதுதான் மட்டையை தூக்கி கொண்டு நிதானமாக அரங்கிற்குள் பிரவேசித்தார் ரஜினி. கொஞ்சம் சலிப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் சம்பிரதாயமாக இன்னமும் 1 பந்து பாக்கி இருக்கிறதே, அதை போட வேண்டுமே. ஆஸ்திரேலியர்கள் அவரவரிடத்திற்கு சந்தோஷமாக திரும்பினர். மைதானத்துக்குள் ரஜினியின் என்ட்ரியே ஒருவித ஸ்டைலாக இருந்தது. மட்டையை AK-47 துப்பாக்கியை போல் பிடித்துக் கொண்டு டுப் 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 என்று சுடுவது போல் வாய்ஸ் கொடுத்து கொண்டு என்று நடுவே சிரித்துக் கொண்டு களம் இறங்கினார். கண்களில் கூலிங் கிளாஸ், தலையில் சாதா தொப்பி, ஏதோ டிஸ்கோ டான்ஸ் ஆட வந்தவர் போலத்தான் இருந்தார். கால்களுக்கு பேட், தலைக்கு ஹெல்மெட் எதுவும் இல்லை. இத்தனை பெரிய அரங்கினுள் 1000,000+ மக்கள் முன் நிற்கிறோமே என்ற சபை கூச்சமும் இல்லை. இவர் இதுவரை கிரிக்கெட்டே விளையாடாதவர் ஏதாவது இசகு பிசகாக அடிபட்டுக் கொள்ளப் போகிறாரே என்ற கவலை எனக்கு. அதிலும் ஆஸ்திரேலியரிடம் கொஞ்சமும் கருணையை எதிர்பார்க்க முடியாது. அண்ணே ஜாக்கிரத என்று ஆரம்பித்தேன். இவர் படக்கூடாத இடத்தில் அடிபட்டுக் கொண்டால் அன்னைக்கு யார் பதில் சொல்வது என்கிற பயம். அதற்குள் ரஜினியே, கண்ணா எதுக்கும் கவலைப்படாதே. எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. ஆண்டவன் இந்தியாவுக்கு சோதனையை கொடுப்பான், ஆனா கைவிட்டுற மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே பேட்டிங் கிரீஸுக்கு போனார். கிரீஸிலும் சாதாரணமாக பேட்ஸ்மேன் ஒரு பக்கமாக குனிந்து நிற்பது போல் நிற்கவில்லை. கிருஷ்ணர் காலை குறுக்காக மடித்துக் கொண்டு நின்று கொண்டு புல்லாங்குழல் வாசிப்பாரே அதுபோல் ரஜினி நின்று கொண்டார். கையில் கிரிக்கெட் பேட்டை டென்னிஸ் மட்டையை போல் தூக்கி பிடித்துக் கொண்டு நின்றார். உலக கிரிக்கெட் அரங்கில் இப்படி ஒருவர் கிரீஸுக்கு முன் நின்று யாரும் பார்த்ததில்லை. அதனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் சிரித்தார்கள். அம்பையர்கள் வாயை மூடிக்கொண்டு சிரித்தனர். நானும் சிரிப்பை அடக்கிக் கொண்டேன். அரங்கமே சிரித்தது. சும்மா அதிர்தில்ல என்றார் ரஜினி. எல்லாம் அடங்க 2 நிமிடம் ஆயிற்று. அதற்குள் ஆஸ்திரேலிய வீரர்கள் சுதாரித்துக் கொண்டனர். அவர்கள் தொழில்முறை ஆட்டக்காரர்கள். தொழிலென்று வந்துவிட்டால் அண்ணன் தம்பி ஹாஸ்யம் எல்லாம் பார்க்காதவர்கள். வெற்றி ஒன்றே அவர்கள் குறிக்கோள். ராக்மித் கடைசி பந்தை வீச தயாரானார். எனக்கு மறுபடியும் கவலை வந்துவிட்டது. தோற்பது உறுதி, அடிபடாமல் பிழைக்க வேண்டுமே. ஒரு நொடி கண்மூடி ஆண்டவனை வேண்டினேன். கண்ணை திறந்த போது ராக்மித் பந்தை வீசிக் கொண்டிருந்தார். ரன்னர் கிரீஸில் இருந்த எனக்கே ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை. பார்த்தபோது ரஜினி ஒரு வினோத முறையில் மட்டையை சுழற்றி பந்தை வானத்தை நோக்கி ஓங்கி அடித்தார். பந்து ஒரு கண்ணு கட்டாத உயரத்தில் வானில் சென்று கொண்டிருந்தது. அப்படி சென்ற பந்து ஒரு அதீத உயரத்தில் சக்கரம் போல் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வானில் இருக்கும் ஒரு கற்பனை மைதானத்தையும் சுற்றி வர ஆரம்பித்தது. பூமி சூரியனை சுற்றுவது போல் நான் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருக்க ரஜினியிடமிருந்து கர்ஜனையாய் ஒரு கட்டளை கேட்டது, ஓடு. நான் தலை நிமிர்ந்து பார்க்க பேட்டிங் கிரீஸில் இருந்து ரஜினி ஓடி வந்து கொண்டிருந்தார். அப்புறம் என்ன, பந்து சுழன்று சுழன்று ஆகாயத்தில் பிரயாணித்துக் கொண்டிருக்க நாங்கள் ஓடத் துவங்கினோம். 1, 2, 3 என்று நாங்கள் மூச்சிறைக்க ஓடி 12 ரன்கள் எடுத்து முடிக்கவும் பந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தரையிறங்கி பிச்சின் அருகே தரை தொட்டு அங்கேயே சங்கு சக்கரம் போல சுழன்றது. என்ன நடக்கின்றது? எல்லோருமே பிரமித்திருக்க அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்ட 3 ஃபீல்டர்கள் பந்தை கேட்ச் பிடிக்க ஓடினார்கள். ஆனாலும் பந்தின் வேகமும் சுழற்சியும் யாரையும் நெருங்க விடவில்லை. நாங்கள் 12 ரன் ஓடி முடித்து விட்டோம். ஆனால் பந்து ஓயவில்லை. பிரமிப்புகளும் கைதட்டல்களும் ஆரம்பித்து விட்டன. மட்டையை உயர்த்தி உடலை வளைத்து நன்றி என்று செய்கை காட்டிய ரஜினி என்னை பார்த்து, சக்ரா ஷாட், இது எப்படி இருக்கு என்றார். கை கேட்டிய வெற்றியை விட்டுவிட யாருக்குத்தான் மனம் இருக்கும்? அதிலும் ஆஸ்திரேலியர்கள் சமயோஜிதர்கள், சாதுரியர்கள், ஏன் குறுக்கு புத்திக்காரர்கள் என்றே சொல்லலாம். அதிலும் அவர்களது கேப்டன் யக்கேப்பல் அதி குறுக்கு புத்திமான். பந்து நிற்கவில்லை அல்லவா, அது இறந்த பந்து, டெட் பால் என்று ஆகுமுன் அதை உதைத்து பவுண்டரிக்கு அனுப்பி 4 ரன் மட்டுமே என்று வாதிட நினைத்தார் போல. பிச்சின் அருகில் சுழண்டு கொண்டிருந்த பந்தை ஓங்கி உதைக்க எத்தனைத்தார். ஆனால் இலக்கில்லாமல் சுழண்டு கொண்டிருந்த பந்து அவரை தடுக்கிவிட பந்தின் மேலேயே குப்புற விழுந்தார். அவர் விழுந்த விதமும் இடமும் ரஜினிக்கு அருகில் நேராக நமஸ்கரிப்பது போல் இருந்தது. பிரமிப்பிலும் ஆச்சரியத்திலும் நிசப்தமாயிருந்த அரங்கம் அதிர ஆரம்பித்தது. ஏன், ஆஸ்திரேலியர்களும் பாகிஸ்தானியர்களும் கூட கைதட்டி ஆரவாரிக்க ஆரம்பித்தனர். கீழே விழுந்த ஏப்பலை த கேம் இஸ் ஓவர் என்று கூறிக்கொண்டே தொட்டு தூக்கி நிறுத்தினார் ரஜினி. அவரை அணைத்துக் கொண்டார். அவர் அணைப்பில் அன்பும் ஆறுதலும் குழைந்திருந்தன. எப்பலின் கண்களில் ஒரு கணம் ஒரு சொட்டு கண்ணீர் துளிர்த்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்க எங்கிருந்தோ முளைத்தது போல் ஒரு பறவையின் மெல்லிய சிறகு காற்றில் மிதந்து வந்து ரஜினியின் இடது தூளில் ஒய்யாரமாய் அமர்ந்து கொண்டது. அதை மிருதுவாய் எடுத்த ரஜினி எப்பலிடம் நீட்டி விட்டு சொன்னார், ஜெயிப்பது எல்லாம் வெற்றிகள் அல்ல, வீழ்வது எல்லாம் தோல்விகள் அல்ல. பரிசளிக்கும் விழா ஆரம்பித்தது. ரஜினியை காணவில்லை. நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரகு மேஸ்திரி இன்று நடந்த அந்த அதிசய கனவிலிருந்து தான் இன்னமும் மீளவில்லை என்றார். சாம்பியன் கோப்பையை பெற்றுக்கொண்ட கேப்டன் போனி இது போன்ற அதிசயங்கள் யுகங்களில் ஒருமுறையே நிகழும் என்றார். அடுத்து அழைக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கேப்டன் எப்பலின் பேச்சு உணர்வு பூர்வமாய் இருந்தது. We were not just defeated, we were conquered. என்று சொல்லி இந்த மாமனிதருக்கு ஒரு உணர்வு பூர்வமான பரிசை கொடுக்க விரும்புவதாக கூறி வெளியே எடுத்து காண்பித்தார். ஒரு கண்ணாடி பெட்டகம், அதனுள்ளே ஒரு வெள்ளிப்பேழை, அதனுள்ளே ரஜினி கடைசியாக அடித்த பந்தும் அந்த சிறிய இறகும் அலங்காரமாய் சொகுசாய் அமர்ந்திருந்தன. அதில் த யுகா ஷாட் தட் மெய்ட் அஸ் ஸ்மால் என்று எழுதப்பட்டிருந்தது. பெற்றுக்கொள்ள ரஜினியை அழைத்தார்கள். ரஜினி வரவில்லை, காணவில்லை என்றார்கள். அடுத்த 3 நாட்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த கடைசி ஓவரியை மறுபடி காட்டியபடி இருந்தார்கள். ட்விட்டரில் தலைவான் எப்போது வருவாய், ரஜினி ரசிகர்கள் ஏங்கியபடி இருந்தார்கள். சிலர் நீ வராவிட்டால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டினார்கள். அப்படியெல்லாம் செய்து கொள்ள வேண்டாம் என்று ட்விட்டரிலேயே வேண்டுகோள் விடுத்திருந்தார் ரஜினி. தேவை என்று வரும்போது தான் கட்டாயம் வருவதாகவும் வாக்களித்திருந்தார். வசூல் ராஜா சினிமாவில் ஸ்னேகா, டாடி இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இனிமேல் இந்த ஆஸ்பத்திரியில் நடக்காது, நடக்கவும் விடமாட்டீர்கள் என்று அழகாய் கூவுவாரே அப்படி ஆகிவிட்டது. ICC-யின் தலைவராய் ஒரு ஆஸ்திரேலிய கனவான் இருந்தபோது புது விதிமுறை கொண்டு வந்து விட்டார். ஒரு பந்தில் அதிகபட்சமாய் 6 ரன்கள் தான் எடுக்க முடியும் என்று. பந்து காணாமல் போகலாம், அம்பையர்களுக்கு எண்ணுவதில் சிரமம், டிவியில் தெரியாது என்று பல காரணங்களை சப்பை கட்டினார்கள். இந்த புது விதியை பற்றி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பல அபிப்பிராய பேதங்கள் இருந்தன. ஆனாலும் ரஜினி ரசிகர்களோ ஒரே முடிவாய் இருந்தார்கள். ஒரு பந்தில் 12 ரன்கள் என்ற தலைவரின் ரெக்கார்டை இனி எந்த காலத்திலும் முறியடிக்க முடியாது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.